சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி 47 அத்தியாயம். அடிகளின் அலுவல்.
இளம் சென்னி உயிரிழக்க நேரிட்டிருக்குமா அல்லது
கரிகாலர் அனாதையாக நாட்டில் அலையத்தான் நேரிடுமா என்கின்றீர்கள்? அப்படித்தானே?
ஆம் அடிகளே, இந்த நிலை ஏற்பட்டதே நாட்டின் துரதிருஷ்டம். திருமாவளவன் போர்த்திறம் படைத்தவர்தான், ஆனால் படைகளை நடத்தி பரிச்சயம் இல்லாதவர், அனுபவம் போதாத சிறு பிள்ளை. அதற்கு இந்த பாண்டிய நாட்டு வாலிபன் தான் தேவை.
ஏன், இரும்பிடர் தலையாருக்கு என்ன?
இரும்பிடர் தலையார் நீண்ட நாள் போர்களை விட்டு விலகி கவிபாடி காவிய உலகில் ஆழ்ந்து விட்டார். படைகளை நடத்தி நாளாகிறது. தவிர எவனர் நமது நாட்டுக்கு வந்த பிறகு போர் முறைகளை பெரிதும் மாறிவிட்டன.
அப்படியானால்
படைத்தலைவர் வரும் வரை போரை மூளைவிடக் கூடாது. அப்படி போர் மூண்டாலும் புகாரை நாம் கையிலிருந்து நழுவ விடக் கூடாது.
கையிலிருந்து நழுவி விடும் போலிருக்கிறதே. பிரம்மானந்தர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் சங்கமரை உற்று நோக்கினார்.
புகாரில் நடப்பது அடிகளுக்கு தெரியாதா என்றும் கேட்டார்.
தெரியும். இந்திர விழா விடுதி யவனர் காதல் தெய்வத்தின் விடுதியாக போகிறது என்றார் சமணத்துறவி.
அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்திர விழா விடுதியின் பக்க பகுதிகள் சிலவற்றை டைபீரியஸ் இடித்து விட்டார்
என்று சுட்டி காட்டினார் பிரம்மானந்தர். அதை நான் கவனிக்கவில்லையே என்றார் சமணத்துறவி. இதை கேட்டதும் பிரம்மானந்தர் கண்களில் கோபக்குறி எல்லையின்றி எழுந்தது. ஆசனத்தை விட்டு சரேல் என்று எழுந்து பிரம்மாண்டமான தமது உடற் சதைகளை ஆட சமண துறவியை நோக்கி வந்த பிரம்மானந்தர் குரலும் இடியென்று ஒலித்தது.
இதை கூடவா கவனியாமல் புகாரில் என்ன வேலை செய்கின்றீர்கள்? மாநகரையிலிருந்து இதை கவனிக்க பிரம்மானந்தன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று கையை கட்டி கொண்டு உட்கார்ந்திருக்கின்றீரா
என்று சீறினார் பிரம்மானந்தடிகள். இரண்டு துறவிகளும் அரசியல் விவகாரங்களை பற்றி தீவிரமாக தர்க்கித்ததையும் இறுதியில் பிரம்மானந்தர் சமண துறவியை மிரட்டியதையும் கண்ட குமரன் சென்னிக்கு வியப்பு மிதமிஞ்சி விட்டதால் அவன் கேட்டான். இந்த அடிகளுக்கு புகாரில் பொற்கொள்ளர் அலுவல் என்றுதானே சொன்னீர்கள் என்று பிரம்மானந்தர் சீற்றத்தை சற்று தணித்துக் கொண்டு குமரன் சென்னியை நோக்கி,
சென்னி, நிதானத்தை சற்று எழுந்து விட்டேன். புகாரில் டைபீரியஸின் நடவடிக்கைகளை கவனிக்கவே அடிகளை வரவழைத்தேன். அதை அவர் சரியாக செய்யாததால் கோபம் வந்தது. யாரும் தங்கள் கடமையை செய்ய வேண்டும் பார்
என்று சமண அடிகளுக்கு வேவு பார்க்கும் தொழிலை தவிர வேறு தொழில் அவசியம் இல்லாதது போல பேசினார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தரின் கோபத்தால் சமண துறவி அதிர்ச்சி அடைந்து விடுவார் என்று குமரன் சென்னியோ பரத வல்லாளனோ எண்ணியிருந்ததால் அந்த எண்ணம் மிக தவறு என்பதை சமண துறவியின் முகம் காட்டியது. பிரம்மானந்தரின் சந்தேகத்துக்கு சிறிதும் அசையாமலும் சாவதானமாகவே சொன்னார் சமண அடிகள். இந்திர விழா விடுதியை இங்கிருந்து பார்ப்பது சுலபம், புகாரிலிருந்து பார்ப்பது கஷ்டம் என்று ஆச்சரியம் ததும்பும் கண்களை சமநாடிகள் மீது நாட்டிய பிரம்மானந்தர் கேட்டார்,
ஏன்
என்று? இந்திர விழா விடுதி பக்கம் காவல் பலமாக இருக்கிறது. யாரும் போக அனுமதிக்கப்படுவதில்லை. அதற்கு போகும் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டன என்று பதில் சொன்னார் சமநாடிகள். இந்த பதிலை கேட்ட பிரம்மானந்தர்,
அப்படியா? இந்திர விழா விடுதி பக்கம் செல்ல வசதி இல்லையானால் பக்கச்சுவர்கள் இடிக்கப்படுவது தெரியாதிருக்கலாம். அதன் மீது நிர்மாணிக்கப்படும் பெரும் தூண்கள் கண்ணுக்கு தெரியலாம் அல்லவா
என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினார். ஏதோ குற்றவாளியை விசாரிக்கும் நீதிபதியைப் போல தன்னை பிரம்மானந்தர் விசாரித்து சிறிதும் கோபம் கொள்ளாத சமணர்கள், அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்று பதில் கூறினார்.
கவனித்துக் கொண்டு சும்மா இருந்த லாபம் என்ன? எனக்கு தகவல் அனுப்பவில்லையே
என்று கேட்டார் பிரம்மானந்தர். கண்ணுக்கு எதிரே ஆகாயமளவாக எழும் தூண்களை பற்றி இதோ தூண்கள் எழுப்பப்படுகின்றன என்று தெரிவிப்பதில் அர்த்தம் என்ன இருக்கிறது அடிகளே? அவற்றைத்தான் எல்லோரும் பார்க்கின்றார்களே. அந்த தூண்கள் ஏன் எழுப்பப்படுகின்றன, அவற்றை கொண்டு எதை சாதிக்க டைபீரியஸ் முயலுகின்றான் என்பதைத்தான் கவனிக்க வேண்டும்.
அதை கவனித்து வருகின்றீரா?
புகாருக்கு வந்த டைபீரியஸ் மீது ஒரு கண் வைத்துக் கொள்ள என்று அடிகள் செய்தி அனுப்பிய நாளாக அதே அலுவல்தான் அடியனுக்கு. அடிகள் அவசரப்பட்டு இங்கு அழைத்திராவிட்டால் இன்னும் 2-3 நாட்களில் பல தகவல்களை தந்திருப்பேன். அடியானது சீடர்கள் பலர் யவனர் விடுதிகளில் சேவகம் செய்து வருகின்றார்கள்.
நல்லது அடிகளே, தங்கள் சீடர்கள் மட்டும் வேவு பார்ப்பது போதாது. டைபீரியஸை போன்ற அறிவாளியை அடிகளை போன்ற தந்திரசாலிதான் சரியாக கவனிக்க முடியும். ஆகவே ஏதாவது தந்திரத்தால்
என்று பிரம்மானந்தர் முடிக்கும் முன்பே தமது ஆசனத்தை விட்டு எழுந்துவிட்ட சமண துறவி பிரம்மானந்தரை நோக்கி மெல்ல நகைத்து,
தந்திரம் தேவையில்லை அடிகளே, என்னை டைபீரியஸே அழைத்திருக்கின்றான். ராணிக்கு இன்னும் 15 நாட்களில் புகாரில் மகுடம் சூட்ட திட்டமிடுகின்றான் டைபீரியஸ் என்று கூறினார்.
மகுடம் சூட்ட அடிகளை அழைப்பானேன்?
வியப்போடு வினவினார் பிரம்மானந்தர். அடிகளை அழைக்கவில்லை, புகாரின் சிறந்த பொற்கொள்ளனை அழைத்திருக்கின்றான் என்று சற்று பெருமையுடனே கூறினார் சங்கமர்.
அப்படியானால் வெள்ளை உடை அணிந்து
என்று இழுத்தார் பிரம்மானந்தர்.
இல்லை, காவியை விட இஷ்டம் இல்லை அடிகளே, காவியை விட அவசியமும் இல்லை. காவி என் உடையில் இல்லை, உடலில் ஊறிவிட்டது. ஆனால் காவி என்று சிறிதளவு தெரியாதபடி சரியை வேலைப்பாடு செய்த அங்கே செய்திருக்கின்றேன். என் முகமோ முண்டமோ தெரியாதபடி தலைமயிரும் தாடி மீசைகளும் சித்தமாயிருக்கின்றன. நாளை வயோதிகனும் தீர்ச்சியுள்ளவனுமான பொற்கொள்ளன் ஒருவன் டைபீரியஸை சந்திப்பான். பிறகு ராணியின் தலையை மகுடத்துக்கு அளவெடுப்பான். அதை சாக்காக வைத்துக் கொண்டு அடிக்கடி இந்திர விழா விடுதி பகுதியில் நடமாடுவான். இதில் ஏதாவது குறையில்லை. நல்ல திட்டம். அடிகளை சந்தித்தது நல்லதாய் போய்விட்டது. இல்லையேல் வேறு வழியில் ராணியை மீண்டும் இங்கு வர வழித்திருப்பேன். ஆனால் அது அபாய வழி. மிகவும் திருப்தி அடிகளே. நாளை ராணியை சந்தித்த பிறகு தகவல் அனுப்புங்கள். அடிகளிடமிருந்து தகவல் ஏதும் வராததால் தான் சற்று நிதானம் தவறினேன்
என்று மன்னிப்பு கேட்கும் முறையில் சங்கமரிடம் பேசிய பிரம்மானந்தர் அவரை பழையபடி புகாரில் விட்டு வர வள்ளலனை பணித்தார். சமணத்துறவி தமது சொற்படி மறுநாள் காலையில் விளக்கு வைத்த பிறகு சரிகை வேலைப்பாடுகள் அமைந்த பெரு அங்கியையும் தாடி மீசைகளையும் அணிந்து இந்திர விழா விடுதியை நோக்கி சென்றார். பொற்கொள்ளன் சங்கமன் வருகையை பற்றி டைபீரியஸ் காவலருக்கு ஏற்கனவே தெரிவித்திருந்ததால் இந்திர விழா விடுதியில் முதல் இரண்டு கட்டுக்கதவுகளும் அவருக்கு தாராளமாக திறந்து வழிவிட்டன. காவலர் அறிமுகம் கூற மூன்றாம் கட்டில் பெரிய அறையின் நடுவில் உட்கார்ந்திருந்த ராணி முன் நின்ற சங்கம பொற்கொள்ளர் அவளை ஏறெடுத்து பார்க்காமல் தலை தாழ்த்தி வணங்கி, அடிமை மகிடம் தாங்க வேண்டிய அழகிய தலையை அளவெடுக்க வந்திருக்கின்றேன் என்றார். எதிரே பெருமுடியுடனும் தாடியுடனும் நின்ற பொற்கொள்ளனை ராணியின் நீலமணி கண்கள் ஊடுருவி சில வினாடிகள் நோக்கின. பிறகு அருகே வரும்படி அவள் அழகிய கரம் சைகை காட்டவே ராணியை நெருங்கி கையில் இருந்த பேழையை கீழே வைத்து திறந்து பட்டு கயிறு ஒன்றை எடுத்து இயற்கை பொன்முடி பெருமுடியாக திரட்டி கட்டப்பட்டிருந்த அவள் தலையின் சுற்றளவு குறுக்களவு முதலிய விவரங்களை நறுக்கு ஓலையில் பொறித்து கொண்டார். வேலை முடிந்ததும், ராணி, அளவுகளை எடுத்துக் கொண்டு விட்டேன். மகுடத்தின் அச்சு தயாரானதும் செப்பில் முதலில் தயாரித்து தலையில் வைத்து பார்க்கின்றேன். பிறகு தமிழகத்திலேயே இணையற்ற மணிமுடியை சிருஷ்டிக்கின்றேன் என்றார். மகிழ்ச்சி. போதிய சன்மானம் அளிக்கப்படும். கவலை வேண்டாம் என்றாள் ராணி.
சன்மானத்தை பற்றி கவலைப்படவில்லை ராணி என்றார் பொற்கொள்ளர்.
கவலைப்படும். ஏன் கவலைப்பட வேண்டும்? என் தலையை அளவெடுத்ததன் விளைவாக உமது தலை போய்விடுமே, அதற்காகவாவது கவலைப்பட வேண்டாமா?
ராணியின் கேள்வியை கேட்ட சங்கம பொற்கொள்ளர் சற்றே விழித்தார். அவர் விழித்ததை கண்ட ராணி,
பொற்கொள்ளரே, நீர் என் தலையை அளவெடுக்க வந்தீரா அல்லது இந்திர விழா விடுதியை அளவெடுக்க வந்தீரா என்று மிக ரகசியமாக வினவினாள்.
பொற்கொள்ளர் பதறி போனார். ராணி சொன்னால்,
நீர் யார் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னபோது அவள் விழிகளிலும் ஏளனச் சிரிப்பு துளிர்த்து நின்றது.
பொற்கொள்ளர் மிக அவசரமாக வெளியே செல்ல முயன்றார்.
நில்லுங்கள் என்று ராணியின் அதிகார குரல் அவரை அப்படியே ஸ்தம்பிக்க செய்தது.
மிக தைரியசாலியான அடிகளின் கால்களும் சற்றே நடுங்கின. அதுவரை நகைத்துக் கொண்டிருந்த நீலமணி கண்களில் கோப ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்தது. அதே சமயத்தில் பக்கத்து அறையில் யாரோ ஒருவர் நடமாடும் அரவமும் அடிகளின் காதில் விழுந்தது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.